மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் திரு எஸ் சசிகுமார். பது சௌதம் தமிழ் மகா வித்யாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். உவ மாகாண கல்வி திணைக்களமும் பண்டாரவளை கல்வி பணிமனையும் உவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அந்த வகையில் இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இனி நாம் விடயத்திற்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாட தலைப்பானது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கான கணித பாடத்தில் கனவளவும் கொள்ளளவும் என்ற பாட அலகாகும். சரி மாணவர்களே, கற்றலுக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களது கற்றல் ஆவணங்களான பென்சில், கொப்பிகள், தாள்கள் என்பவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் கனவளவும் கொள்ளளவும் என்ற பாட தலைப்பானது தரம் 3, தரம் 4 மற்றும் தரம் 5 போன்ற 3 வகுப்புகளிலும் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாட அலகாகும். அந்த வகையில் தரம் 3 தரம் 4 நீங்கள் கற்றவற்றின் விரிவாக்கமாகவே தரம் 5 உள்ள கனவளவும் கொள்ளளவும் என்ற பாட தலைப்பானது திட்டமிடப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, அந்த வகையில் கனவளவும் கொள்ளளவும் தொடர்பான பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக அது தொடர்பான அடிப்படையான சில தகவல்களை கூறிவிட்டு அதன் பின்னர் பாட உள்ளடக்கத்திற்கு செல்வோமானால் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் கனவளவும் கொள்ளளவும் எனும்போது உங்களுக்கு தெரியும் திரவங்களை அளக்க பயன்படுத்தப்படுகின்ற அலகு. ஆம், திரவங்கள் எனும்போது உதாரணமாக நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நீர், அதேபோல பால், அதேபோல பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற திரவங்களை அளக்க பயன்படுத்தப்படுகின்ற அலகு லீட்டர் மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, லீட்டர் எனும்போது அதனை நாம் எவ்வாறு எழுத வேண்டும், அதேபோல மில்லி லீட்டர் என்பதனை நாம் எவ்வாறு எழுத வேண்டும் போன்ற விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு அதன் பின்னர் இது தொடர்பான விரிவான விடயங்களுக்குள் செல்வோம். அந்த வகையில் சிறிய திரவ அலகுகளை அளக்க மில்லி லீட்டர் பயன்படுத்தப்படும். அதாவது மாணவர்களே, சிறிய திரவ அளவுகளை அளக்க மில்லி லீட்டர் பயன்படுத்தப்படும். அந்த மில்லி லீட்டர் என்பதனை ஆங்கில சிறிய எழுத்துக்களில், ஆங்கிலத்தில் சிம்பிள் எழுத்துக்களில் ML என்ற குறியீட்டினை பயன்படுத்துவோம். ஆகவே மில்லி லீட்டர் என்பதனை நியம குறியீட்டில் எழுதும் போது ML என்று எழுத வேண்டும். அதேபோல பெரிய திரவ அளவுகளை அளக்க நாம் லீட்டரை பயன்படுத்துவோம். லீட்டர் எனும்போது அதனை நியம குறியீட்டு வடிவத்தில் ஆங்கிலத்தில் சிம்பிள் எழுத்தில் லீட்டர் அதாவது இல் என்பதனை குறியீடாக பயன்படுத்தி எழுதுவோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் ஒரு லீட்டர் என்பது 1000 மில்லி லீட்டர்களை கொண்டதாக காணப்படுகின்றது. 1 லிட்டர் = 1000 மில்லி லீட்டர். அந்த வகையில் நான் குறிப்பிட்டதை போல லீட்டரில் அளக்கப்படும் பொருட்களாக மண்ணெண்ணெய், பெட்ரோல், குளிர்பானங்கள், குடிநீர், அதேபோல டீசல் போன்றவற்றினை உதாரணமாக குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் மில்லி லீட்டரில் அளக்கப்படும் பொருட்களாக மருந்து பாணிகள், பான வகைகள், அதேபோல பைக்கட் பால் மற்றும் பழரசம் போன்றவற்றினை உதாரணமாக குறிப்பிடலாம். அந்த வகையில் உள்ளூரில் சில இடங்களில் பால், மண்ணெண்ணெய், மதுபானங்கள் போத்தலில் அளக்கப்படுகின்றன. ஒரு போத்தல் என்பது 750 மில்லி லீட்டரை குறிக்கின்றது. அதாவது ஒரு போத்தல் என்பது 750 மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயமொன்றினையும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அந்த வகையில் ஒரு மேசைக்கரண்டி கொள்ளும் திரவத்தின் அளவு 10 மில்லி லீட்டர் ஆகும். அதேபோல ஒரு தேக்கரண்டி கொள்ளும் திரவத்தின் அளவு 5 மில்லி லீட்டர் ஆகும். அதனையும் நீங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். சரி மாணவர்களே, தற்போது நாங்கள் ஒரு பயிற்சிக்குள் செல்வோம். மில்லி லீட்டரில் உள்ளவற்றை லீட்டரில் எழுதுவது தொடர்பான பயிற்சியினை செய்வோம். அந்த வகையில் உதாரணமாக 1000 மில்லி லீட்டர் என்பதனை லீட்டரில் எழுதுக என்றால் நீங்கள் எவ்வாறு எழுதுவீர்கள்? 1000 மில்லி லீட்டர் என்பதனை லீட்டரில் எழுதும் போது 2 லீட்டர் என்று எழுதுவோம். அதனை நியம குறியீட்டினை பயன்படுத்தி எழுதும் போது 2 ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் எல் என்பதனையும் பயன்படுத்தி எழுதுவோம். சரி மாணவர்களே, தற்போது 2000 மில்லி லீட்டர் என்பதனை நாம் எவ்வாறு லீட்டருக்கு மாற்றுவோம்? 2000 மில்லி லீட்டர் என்பது 2 லிட்டரினை குறிக்கின்றது. அதேபோல 3000 மில்லி லீட்டர் என்பது 3 லிட்டரினை குறிக்கின்றது. அதேபோல 7000 மில்லி லீட்டர் என்பது 7 லிட்டரினை குறிக்கின்றது. தற்போது உங்களுக்கு முழுமையான மில்லி லீட்டர் வடிவங்களை லீட்டருக்கு மாற்றுவது தொடர்பான அடிப்படையான விடயத்தினை கூறினேன். தற்போது 500 மில்லி லீட்டர் என்பதனை நீங்கள் எவ்வாறு லீட்டருக்கு எழுதுவீர்கள்? 500 மில்லி லீட்டர். 1000 மில்லி லீட்டர் என்றால் 1 லிட்டர். ஆகவே 500 மில்லி லீட்டர் என்பதனை 0.5 லிட்டர் அதாவது 0.5 லிட்டர் என்று எழுதுவோம். அதேபோல 1700 மில்லி லீட்டர் என்பதனை எவ்வாறு லீட்டரில் எழுதுவோம் என்பதனை பார்க்கும்போது 1700 மில்லி லீட்டர் என்பது 1 லிட்டர் 700 மில்லி லீட்டர் ஆகும். ஆகவே அதனை 1.7 லிட்டர் என்று எழுதுவோம். அதேபோல இன்னும் ஒரு உதாரணத்தினை நான் கூறுகின்றேன். அதனையும் எழுதிக்கொண்டு அதனை நீங்கள் எவ்வாறு எழுதலாம் என்பதனையும் எழுதி பார்க்கலாம். 2500 மில்லி லிட்டர் என்பதனை எவ்வாறு லிட்டரில் எழுதுவீர்கள்? 2.5 லிட்டர், அதாவது 2500 மில்லி லிட்டர் என்பது 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஆகும். அதனை 2.5 லிட்டர் என எழுதலாம். அல்லாவிட்டால் 2.5 லிட்டர் எனவும் எழுதலாம். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக லிட்டரில் உள்ளவற்றை மில்லி லிட்டருக்கு மாற்றுவது தொடர்பான விளக்கத்திற்கு செல்வோம். அந்த வகையில் 2 லிட்டர் என்பதனை எவ்வாறு மில்லி லிட்டரில் எழுதுவீர்கள்? உங்களுக்கு தெரியும், 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர்களை கொண்டதாக காணப்படும். அதுபோல 2 லிட்டர் என்பது 2000 மில்லி லிட்டர்களை குறிக்கும். அதனை நாம் நியம குறியீட்டினை பயன்படுத்தி எழுதும்போது 2000 என்பதனை எழுதி அதற்கு அருகில் ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் ML என்பதனை எழுத வேண்டும். ML என்பது மில்லி லீட்டர் என்பதாகும். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னும் ஒரு உதாரணத்திற்குள் செல்வோம். 4 லிட்டர் என்பதனை எவ்வாறு மில்லி லீட்டரில் எழுதுவோம்? 4 லிட்டர் என்பது 4000 மில்லி லீட்டர்களை கொண்டதாக காணப்படும். ஆகவே 4000 மில்லி லீட்டர் என்று எழுதலாம். அதேபோல 2.6 லிட்டர் என்பதனை எவ்வாறு மில்லி லீட்டரில் எழுதுவோம்? ஆம், நமக்கு தெரியும், 2 லிட்டர் என்பது 2000 மில்லி லீட்டர்களை குறிக்கின்றது. அதேபோல 0.6 லிட்டர் என்பது 600 மில்லி லீட்டர்களை குறிக்கின்றது. ஆகவே 2.6 லிட்டர் என்பது 2600 மில்லி லீட்டரினை குறிப்பதாக காணப்படும். ஆம் மாணவர்களே, அதேபோல லிட்டர் மில்லி லீட்டர் அளவுகள் தொடர்பாக மேலும் சில முக்கியமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் 0.5 லிட்டர் என்பது 500 மில்லி லீட்டர் என்பதனை குறிக்கின்றது. அதேபோல 4.25 லிட்டர், அதாவது 0.25 லிட்டர் என்பது 250 மில்லி லீட்டரினை குறிக்கின்றது. அதேபோல 4.75 லிட்டர், அதாவது 0.25 லிட்டர் என்பது 750 மில்லி லீட்டரினை குறிக்கின்றது. அதேபோல 1.5 லிட்டர் என்பது 1500 மில்லி லீட்டரினை குறிப்பதாக காணப்படுகின்றது. இதனையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுதல் வேண்டும். சரி மாணவர்களே, தற்போது நாங்கள் லிட்டர் மில்லி லீட்டர் தொடர்பான அடிப்படையான சில விடயங்களோடு சேர்த்து லிட்டர் அளவுகளை எவ்வாறு மில்லி லீட்டருக்கு மாற்றுவது, அதேபோல மில்லி லீட்டர் தொடர்பான அளவுகளை எவ்வாறு லிட்டருக்கு மாற்றுவது போன்ற பயிற்சிகளை பார்த்தோம். தற்போது லிட்டர் மில்லி லீட்டர் உள்ளடங்கிய கூட்டல் பிரசினங்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதனை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். அந்த வகையில் உதாரணமாக ஒரு வினா ஒன்றினை கூறுகின்றேன், அதனை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். அதற்கான விடையினையும் நீங்கள் செய்து பார்த்து என்னுடன் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஆம், ஒரு போத்தலில் 2 லிட்டர் 350 மில்லி லீட்டர் பாலும், ஒரு போத்தலில் 2 லிட்டர் 350 மில்லி லீட்டர் பாலும் இன்னுமொரு போத்தலில் ஒரு லீட்டர் 250 மில்லி லீட்டர் பாலும் இருந்தது. எனின் இரண்டு போத்தல்களிலும் உள்ள பாலின் அளவு யாது? ஒரு போத்தலில் 2 லீட்டர் 350 மில்லி லீட்டர். அதே போல இன்னொரு போட்டலில் 1 லீட்டர் 250 மில்லி லீட்டர் பாலும் இருந்தது. இரண்டு போத்தல்களிலும் உள்ள பாலின் அளவு யாது எனும்போது இரண்டினையும் இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதியதன் பின்னர் கூட்டுதல் வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது 2 லீட்டர் 350 மில்லி லீட்டர் என்பது 2350 மில்லி லீட்டர் ஆகும். அதே போல 1 லீட்டர் 250 மில்லி லீட்டர் என்பது 1250 மில்லி லீட்டர் ஆகும். ஆகவே 2350 1250 கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது விடையாக 3600 மில்லி லீட்டர் பெறப்படும். ஆகவே 3600 மில்லி லீட்டர் என்பதனை நாம் 3 லீட்டர் 600 மில்லி லீட்டர் என்று எழுதுவோம். ஆகவே அந்த இரண்டு போத்தல்களிலும் உள்ள பாலின் மொத்த அளவானது 3 லீட்டர் 600 மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு உதாரணத்திற்குள் செல்வோம். ஒரு பாத்திரத்தில் இருந்த நீரின் அளவானது 8 லீட்டர் 825 மில்லி லீட்டர் ஆகும். அதனுள்ளே மேலும் 7 லீட்டர் 270 மில்லி லீட்டர் நீர் சேர்க்கப்பட்டது. இப்போது பாத்திரத்தில் உள்ள நீரின் மொத்த அளவு யாது? அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு பாத்திரத்தில் இருந்த நீரின் அளவானது 8 லீட்டர் 825 மில்லி லீட்டர் ஆகும். அதனுள்ளே மேலும் 7 லீட்டர் 270 மில்லி லீட்டர் நீர் சேர்க்கப்பட்டது. இப்போது பாத்திரத்தில் உள்ள நீரின் மொத்த அளவு யாது எனும்போது என்ன செய்ய வேண்டும்? இரண்டினையும் கூட்ட வேண்டும். ஏற்கனவே 8 லீட்டர் 825 மில்லி லீட்டர் நீர் இருக்கின்றது. அதனுள்ளே மேலும் 7 லீட்டர் 270 மில்லி லீட்டர் நீர் சேர்க்கப்பட்டது. ஆகவே கூட்ட வேண்டும். அவ்வாறு இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதி கூட்டுவதற்கு முன்பதாக அந்த அளவுகளை மில்லி லீட்டருக்கு மாற்றப்பட்டதன் பின்பு கூட்டுவதன் ஊடாக மிக சரியான விடையினை மிக இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பாத்திரத்தில் இருந்த நீரின் அளவானது 8 லீட்டர் 825 மில்லி லீட்டர். அதனை மில்லி லீட்டரில் எழுதும் போது 8825 மில்லி லீட்டர் என்று எழுதுவோம். அதேபோல அதனுள்ளே சேர்த்த நீரின் அளவானது 7 லீட்டர் 270 மில்லி லீட்டர் ஆகும். அதனை நாம் மில்லி லீட்டரில் எழுதும் போது 7270 மில்லி லீட்டர் என்று எழுதுவோம். அவ்வாறு இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதி கூட்டும் போது 16 லீட்டர் 95 மில்லி லீட்டர் என்ற விடை பெறப்படும். ஆகவே பாத்திரத்தில் இருந்த நீரின் மொத்த அளவானது 16 லீட்டர் 95 மில்லி லீட்டர் ஆகும். இதனை நியம குறியீடுகளை பயன்படுத்தி எழுதுவது எவ்வாறு என்று பார்க்கும்போது 16 அதனை எழுதியதன் பின்பு ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் இல் என்பதனை எழுத வேண்டும். அதேபோல அதனை தொடர்ந்து 95 எழுதிவிட்டு அதற்கு அடுத்ததாக ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் எம் எல் என்பதனை எழுத வேண்டும். ஆகவே பாத்திரத்தில் உள்ள நீரின் மொத்த அளவானது 16 லீட்டர் 95 மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, தற்போது லீட்டர் மில்லி லீட்டர் தொடர்பான கூட்டல் பயிற்சி ஒன்றினை பார்த்தோம். அடுத்ததாக லீட்டர் மில்லி லீட்டர் உள்ளடங்கிய கழித்தல் பிரசினம் ஒன்றிற்குள் செல்வோம். அதற்கு ஒரு உதாரணமாக வினா ஒன்றினை கூறுகின்றேன். அதனை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். குறித்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம், வினாவிற்குள் செல்வோம். நிகழ்வொன்றுக்கு 5 லிட்டர் பால் வாங்கப்பட்டது. அதில் 2 லிட்டர் 750 மில்லி லீட்டர் பால் தேநீர் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. எஞ்சியுள்ள பாலின் அளவு யாது? இதோ அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். நிகழ்வொன்றுக்காக 5 லிட்டர் பால் வாங்கப்பட்டது. அதில் 2 லிட்டர் 750 மில்லி லீட்டர் பால் தேநீர் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. எஞ்சியுள்ள பாலின் அளவு யாது? இதுதான் வினா. அந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு விடையினை காண வேண்டும்? ஆம் மாணவர்களே, முதலாவதாக 5 லிட்டர் பால் வாங்கப்பட்டது. 5 லிட்டர் என்பது 5000 மில்லி லீட்டரை குறிக்கின்றது. ஆகவே 5 லிட்டர் சமன் 5000 மில்லி லீட்டர் என்பதனை எழுதிக் கொள்ள வேண்டும். அதேபோல 2 லிட்டர் 750 மில்லி லீட்டர் பால் தேநீர் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. ஆகவே அதனை மில்லி லீட்டரிற்கு மாற்றும் போது 2750 மில்லி லீட்டர் ஆக எழுதுவோம். அடுத்ததாக அந்த 5000 மில்லி லீட்டர் பாலிலிருந்து 2750 மில்லி லீட்டர் பாலினை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது இடப்பெருமானத்திற்கு அமைவாக இலக்கங்களை எழுதிக் கொண்டு கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது அதற்கு விடையாக 2250 மில்லி லீட்டர் பெறப்படும். ஆகவே எஞ்சியுள்ள பாலின் அளவானது 2250 மில்லி லீட்டர் ஆகும். அதனை நாம் லீட்டர் மில்லி லீட்டர் அளவுகளில் எழுதும் போது 2 லிட்டர் 250 மில்லி லீட்டர் என்று எழுதுவோம். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னும் ஒரு உதாரணத்திற்குள் செல்வோம். இந்த வினாவினையும் நீங்கள் குறித்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சியுங்கள். விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 6 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 2 லிட்டர் 900 மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெய் எஞ்சியிருந்தது. விற்பனையாகிய தேங்காய் எண்ணெயின் அளவு யாது? ஆம், அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 6 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 2 லிட்டர் 900 மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெய் எஞ்சியிருந்தது. விற்பனையாகிய தேங்காய் எண்ணெயின் அளவு யாது? இவ்வாறு வினா வழங்கப்பட்டால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை லீட்டரில் உள்ளவற்றை மில்லி லீட்டரிற்கு மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 6 லிட்டர் தேங்காய் எண்ணெயினை மில்லி லீட்டரிற்கு மாற்றும் போது 6000 மில்லி லீட்டர். ஆகவே விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட தேங்காய் எண்ணெயின் அளவு 6000 மில்லி லீட்டர் ஆகும். அவற்றில் 2 லிட்டர் 900 மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெய் எஞ்சியிருந்தது. 2 லிட்டர் 900 மில்லி லீட்டர் என்பது 2900 மில்லி லீட்டர் ஆகும். ஆகவே விற்பனையாகிய தேங்காய் எண்ணெயின் அளவினை காண்பதற்கு கொண்டுவரப்பட்ட 6000 மில்லி லீட்டரிலிருந்து எஞ்சியிருந்த 2900 மில்லி லீட்டரினை கழிக்க வேண்டும். அவ்வாறு இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதி கழிக்கும் போது விடையாக 3100 மில்லிலீட்டர் பெறப்படும். ஆகவே 3100 மில்லிலீட்டர் என்பது 3 லிட்டர் 100 மில்லிலீட்டர் ஆகும். ஆகவே 6000 மில்லிலீட்டர் தேங்காய் எண்ணெயில் எஞ்சியது போக மீதி விற்பனையாகியது ஆகும். ஆகவே விற்பனையாகிய தேங்காய் எண்ணெயின் அளவானது 3 லிட்டர் 100 மில்லிலீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு பிரசினம் தீர்த்தல் வினாவிற்குள் செல்வோம். அந்த வினாவினை நீங்கள் வாசிக்கும் போது அதனை கூட்ட வேண்டுமா கழிக்க வேண்டுமா என்ற விடயத்தினை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகே அந்த வினாவிற்கான விடையினை காண்பதற்கு முயற்சிக்கலாம். ஆம், அந்த வகையில் அந்த பிரசினத்தினை கூறுகின்றேன். ஒரு வாகனத்தில் முதலாம் நாள் 4 லிட்டர் 750 மில்லி லிட்டர் எரிபொருளும், இரண்டாம் நாள் 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர் எரிபொருளும் நிரப்பப்பட்டன. இரண்டு தினங்களிலும் வாகனத்தில் நிரப்பப்பட்ட எரிபொருளின் மொத்த அளவு யாது? அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு வாகனத்தில் முதலாம் நாள் 4 லிட்டர் 750 மில்லி லிட்டர் எரிபொருளும், இரண்டாம் நாள் 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர் எரிபொருளும் நிரப்பப்பட்டன. இரண்டு தினங்களிலும் வாகனத்தில் நிரப்பப்பட்ட எரிபொருளின் மொத்த அளவு யாது? ஆம், மொத்த அளவு எனும்போது இரண்டு பெருமானங்களையும் கூட்ட வேண்டும். அதேபோல வித்தியாசம் எனும்போது அல்லது வேறுபாடு எனும்போது கழிக்க வேண்டும். இங்கே எம்மிடம் வினவப்பட்ட வினாவானது எரிபொருளின் மொத்த அளவு. ஆகவே 4 லிட்டர் 750 மில்லி லிட்டர் முதலாம் நாள் நிரப்பப்பட்ட எரிபொருள், அதேபோல இரண்டாம் நாள் நிரப்பப்பட்ட எரிபொருளின் அளவானது 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஆகும். அவற்றினை நாம் மில்லி லிட்டருக்கு மாற்றிவிட்டு அதன் பின்னர் வினாவினை செய்தால் மேலும் இலகுவாக இருக்கும். அந்த வகையில் 4 லிட்டர் 750 மில்லி லிட்டர் என்பது 4750 மில்லி லிட்டர் ஆகும். 4750 மில்லி லிட்டர் என்று எழுதி கொள்ள வேண்டும். அதேபோல அதற்கு கீழே இடப்பெருமானத்திற்கு அமைவாக 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர் என்பதனை மில்லி லிட்டருக்கு மாற்றிவிட்டு எழுதிக்கொள்ள வேண்டும். ஆகவே 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர் என்பது 3500 மில்லி லிட்டர் ஆகும். ஆகவே அவற்றினை இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதியதன் பின்பு கூட்டும் போது விடையாக 8250 மில்லி லிட்டர் பெறப்படும். 8250 மில்லி லிட்டர் என்பது 8 லிட்டர் 250 மில்லி லிட்டர் ஆகும். ஆகவே முதலாம் நாளிலும் இரண்டாம் நாளிலும் அந்த வாகனத்தில் நிரப்பப்பட்ட எரிபொருளின் மொத்த அளவானது 8 லிட்டர் 250 மில்லி லிட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, இதுவரை நேரமும் நாம் கனவளவு கொள்ளளவு தொடர்பான அடிப்படையான சில விடயங்களோடு சேர்த்து லிட்டர் அளவுகளை எவ்வாறு மில்லி லிட்டருக்கு மாற்றுவது, மில்லி லிட்டர் அளவுகளை எவ்வாறு லிட்டரில் எழுதுவது என்பதனையும், கனவளவு கொள்ளளவு தொடர்பான கூட்டல் மற்றும் கழித்தல் தொடர்பான பிரசினங்களை தீர்த்தல் தொடர்பான விடயங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக கனவளவு கொள்ளளவு தொடர்பான பெருக்கல் மற்றும் வகுத்தல் தொடர்பான சில பிரசினங்களுக்குள் செல்வோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் தற்போது நான் கூறுகின்ற வினாவினை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு குளிர்பான போத்தலில் 750 மில்லி லீட்டர் குளிர்பானம் காணப்பட்டது. அதாவது ஒரு குளிர்பான போத்தலில் 750 மில்லி லீட்டர் குளிர்பானம் காணப்பட்டது. அதுபோன்ற 5 போத்தல்களில் காணப்படும் குளிர்பானத்தின் அளவு யாது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். ஆகவே அந்த ஒரு போத்தலில் காணப்பட்ட குளிர்பானத்தின் அளவினை 5 பெருக்குதல் வேண்டும். 750 மில்லி லீட்டரினை 5 பெருக்கும் போது விடையாக 3750 மில்லி லீட்டர் பெறப்படும். 3750 மில்லி லீட்டர் என்பது 3 லிட்டர் 750 மில்லி லீட்டர் ஆகும். ஆகவே அந்த 5 போத்தல்களிலும் காணப்பட்ட குளிர்பானத்தின் மொத்த அளவானது 3 லிட்டர் 750 மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, இந்த வினாவினூடாக நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில், வாய்ப்பாடுகள் தொடர்பான வினாக்கள் எல்லா பாட தலைப்புகளுடனும் தொடர்புபட்டு வருகின்றது. ஆகவே நீங்கள் தினமும் வாய்ப்பாடுகளை மனனம் செய்வதனூடாக இதுபோன்ற வினாக்களுக்கு மிகவும் இலகுவாக விடைகளை கண்டறியலாம். ஆகவே வாய்ப்பாடுகளை மனனம் செய்வதை தினமும் வழக்கமாக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னும் ஒரு உதாரணத்திற்குள் செல்வோம். இந்த உதாரணத்தினையும் நான் கூறும்போது நீங்கள் குறிப்பெடுத்து விட்டு என்னுடன் சேர்ந்து அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மாணவன் ஒருவன் 1.5 லிட்டர் என குறிக்கப்பட்ட பாத்திரம் ஒன்றினால் 9 தடவை நீர் ஊற்றியதும் குடம் ஒன்று நிறைந்தது. எனவே குடத்தின் கொள்ளளவு யாது? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். மாணவன் ஒருவன் 1.5 லிட்டர் என குறிக்கப்பட்ட பாத்திரம் ஒன்றினால் 9 தடவை நீர் ஊற்றியதும் குடம் ஒன்று நிறைந்தது. எனவே குடத்தின் கொள்ளளவு யாது? இந்த வினாவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டுமா, கழிக்க வேண்டுமா, பெருக்க வேண்டுமா, வகுக்க வேண்டுமா என்ற விடயத்தினை முதலாவதாக தெரிய வேண்டும். ஆகவே 1.5 லிட்டர் என குறிக்கப்பட்ட பாத்திரம் ஒன்றினால் 9 தடவை நீர் ஊற்றியதும் குடம் நிறைந்தது. ஆகவே 1.5 லிட்டரை 9 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது 1.5 என்பதனை மில்லி லிட்டரிற்கு மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே 1.5 லிட்டர் என்பது 1500 மில்லி லிட்டர் ஆகும். 1500 மில்லி லிட்டரை 9 பெருக்கும் போது விடையாக 13500 பெறப்படும். ஆகவே 13500 மில்லி லிட்டர் என்பது 13 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஆகும். எனவே குடத்தின் கொள்ளளவானது 13 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக நாம் வகுத்தல் தொடர்பான ஒரு பிரசினத்திற்குள் செல்வோம். ரமேஷ் என்பவர் 6 லிட்டர் பாலை 4 போத்தல்களில் சம அளவுகளில் இடுகின்றார். ஒரு போத்தலில் இடப்பட்ட பாலின் அளவு யாது? அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ரமேஷ் என்பவர் 6 லிட்டர் பாலை 4 போத்தல்களில் சம அளவுகளில் இடுகின்றார். ஒரு போத்தலில் இடப்பட்ட பாலின் அளவு யாது? இந்த வினாவிற்கான விடையினை நாம் எவ்வாறு காண வேண்டும்? ஆம், அந்த வகையில் 6 லிட்டர் என்பதனை மில்லி லீட்டரிற்கு மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். 6 லிட்டர் என்பது 6000 மில்லி லீட்டர் ஆகும். அந்த 6000 மில்லி லீட்டரினை நாம் 4 போத்தல்களில் சம அளவுகளில் இடுகின்றார் எனும்போது 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு 4 வகுக்கும் போது விடையாக 1500 பெறப்படும். 1500 மில்லி லீட்டர் என்பது 1 லீட்டர் 500 மில்லி லீட்டர் ஆகும். ஆகவே ஒரு போத்தலில் இடப்பட்ட பாலின் அளவானது 1 லிட்டர் 500 மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். இந்த வினாவினையும் நான் கூறும்போது எழுதிக் கொள்ளுங்கள், பிறகு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு சிறிய பீப்பாவில் 36 லிட்டர் 250 மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெய் உள்ளது. அது சம அளவுகளில் 5 பாத்திரங்களில் ஊற்றப்படுகின்றது. ஒரு பாத்திரத்தில் உள்ள தேங்காய் எண்ணெயின் அளவு யாது? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு சிறிய பீப்பாவில் 36 லிட்டர் 250 மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெய் உள்ளது. அது சம அளவுகளில் 5 பாத்திரங்களில் ஊற்றப்படுகின்றது. ஒரு பாத்திரத்தில் உள்ள தேங்காய் எண்ணெயின் அளவு யாது? இந்த வினாவிற்கு விடை காண்பதற்கு நாம் 36 லிட்டர் 250 மில்லி லீட்டர் என்பதனை மில்லி லீட்டரிற்கு மாற்றிவிட்டு அந்த விடையினை 5 வகுக்க வேண்டும். ஆகவே 36 லிட்டர் 250 மில்லி லீட்டர் என்பது 36250 மில்லி லீட்டர் ஆகும். அதனை நாம் 5 வகுக்கும் போது நெடும்பிரித்தல் முறையில் இதற்கான விடையினை காண்பது நமக்கு இலகுவாக இருக்கும். அவ்வாறு காணும்போது இதற்கு விடையாக 7 லிட்டர் 250 மில்லி லீட்டர் பெறப்படும். அந்த வகையில் ஒரு பாத்திரத்தில் உள்ள தேங்காய் எண்ணெயின் அளவானது 7 லிட்டர் 250 மில்லி லீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமும் கனவளவு கொள்ளளவு தொடர்பான அடிப்படையான விடயங்களோடு சேர்த்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் தொடர்பான பிரசினங்களுக்கு எவ்வாறு விடையெழுதுவது தொடர்பான விடயங்களினை பார்த்தோம். அதோடு சேர்த்து மேலும் சில பிரசினம் தீர்த்தல் வினாக்களிற்குள் செல்வோம். அந்த வகையில் வீட்டுத் தோட்டத்தில் தேனீ வளர்ப்பில் ஈடுபடும் ஒருவர் மாதம் ஒன்றுக்கு 1 லிட்டர் 500 மில்லி லீட்டர் தேன் தன்னால் சேகரிக்க முடியும் என கூறினார். எனவே 6 மாதங்களில் அவரால் எவ்வளவு தேன் சேகரிக்க முடியும்? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். வீட்டுத் தோட்டத்தில் தேனி வளர்ப்பில் ஈடுபடும் ஒருவர் மாதம் ஒன்றுக்கு 1 லிட்டர் 500 மில்லி லீட்டர் தேனை தன்னால் சேகரிக்க முடியும் என கூறினார். எனவே 6 மாதங்களில் அவரால் எவ்வளவு தேன் சேகரிக்க முடியும்? இதுதான் வினா. என்ன செய்ய வேண்டும்? 1 மாதத்திற்கு 1 லிட்டர் 500 மில்லி லீட்டர். ஆகவே 6 மாதங்களில் எவ்வளவு என்பதனை காண்பதற்கு 1 லிட்டர் 500 மில்லி லீட்டர் என்பதனை 6 பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்குவதற்கு முன்பதாக 1 லிட்டர் 500 மில்லி லீட்டரினை மில்லி லீட்டரிற்கு மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு மில்லி லீட்டருக்கு மாற்றும் போது 1500 மில்லி லீட்டர் என்று எழுதுவோம். அந்த 1500 ஆறால் பெருக்கும் போது
விடையாக 9000 பெறப்படும். ஆகவே 9000 மில்லி லீட்டர். 9000 மில்லி லீட்டர் என்பது 9 லீட்டரினை குறிக்கும். ஆகவே மாதம் ஒன்றுக்கு 1 லிட்டர் 500 மில்லி லீட்டர் சேர்க்கக்கூடிய அந்த தேனி வியாபாரி 6 மாதங்களில் 9 லிட்டர் தேனை சேகரிப்பார். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். நீரிறைக்கும் பம்பியொன்று நிமிடத்துக்கு 250 லிட்டர் நீரை பம்பக்கூடியது. எனவே அது 7 நிமிடங்களில் எத்தனை லிட்டர் நீரை பம்பும்? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். நீர் இறைக்கும் பம்பியொன்று நிமிடத்துக்கு 250 லிட்டர் நீரை பம்பக்கூடியது. எனவே அது 7 நிமிடங்களில் எத்தனை லிட்டர் நீரை பம்பும்? ஆம், இந்த வினாவிற்கு விடை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 நிமிடத்துக்கு 250 லிட்டர் நீரை பம்பும். ஆகவே 7 நிமிடங்களில் எனும்போது 250ஐ 7ஆல் பெருக்குதல் வேண்டும். இதற்கு நாம் 7ஆம் வாய்ப்பாட்டினை அறிந்திருத்தல் அவசியம். அவ்வாறு 250 லிட்டரினை 7ஆல் பெருக்கும் போது விடையாக 1750 லிட்டர் பெறப்படும். ஆகவே அது 7 நிமிடங்களில் 1750 லிட்டர் நீரை பம்பும். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு பிரசினம் தீர்த்தல் வினாவிற்குள் செல்வோம். இந்த வினாவினை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே நான் கூறுகின்ற வினாவினை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் நீர் சேர்த்து தயாரிக்கப்பட்ட தேநீரை எத்தனை 300 மில்லி லீட்டர் தேநீர் போத்தல்களில் ஊற்றலாம்? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் நீர் சேர்த்து தயாரிக்கப்பட்ட தேநீரை எத்தனை 300 மில்லி லீட்டர் தேநீர் போத்தல்களில் ஊற்றலாம்? ஆகவே இந்த வினாவிற்கு விடையினை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக பாலின் அளவானது 1 லிட்டர், நீரின் அளவானது 2 லிட்டர். இரண்டையும் ஒன்றாக சேர்த்துதான் தேநீர் தயாரிக்கப்பட்டது. ஆகவே தேநீரின் கனவளவானது 3 லிட்டர் ஆகும். 3 லிட்டர் என்பது 3000 மில்லி லீட்டர் ஆகும். ஆகவே 3000 மில்லி லீட்டர் தேநீரினை எத்தனை 300 மில்லி லீட்டர் தேநீர் போத்தல்களில் ஊற்றலாம் என்பதனை காண்பதற்கு 3000ஐ 300ஆல் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும்போது அதற்கு விடையாக 10 பெறப்படும். ஆகவே 10 போத்தல்களில் ஊற்றலாம். ஆம் மாணவர்களே, இதுவரை நேரமும் நாம் தரம் 5 பாட புத்தகத்தில் உள்ள கனவளவு கொள்ளளவு தொடர்பான பாடம் தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். அந்த கணித பாட புத்தகத்தில் 13ஆம் பாடமாகவும் 27ஆம் பாடமாகவும் கனவளவும் கொள்ளளவும் என்ற பாடத்தலைப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த பாடநூலில் உள்ள கனவளவு கொள்ளளவு தொடர்பான பயிற்சிகள் அனைத்தையும் செய்வதனூடாக மேலும் இது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். ஆகவே அந்த பாடநூலில் உள்ள பயிற்சிகளை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இவ்வாய்ப்பினை வழங்கிய ஊவா சமூக வானொலி குருகுல கல்வி நிகழ்ச்சிக்கும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவிக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.